بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد. மிகுக்குரிய உலமாக்களே, பள்ளி நிர்வாக சபையின் உறுப்பினர்களே, ஊர் ஜமாத்தார்களே, இஜ்துமாவின் அழைப்பை ஏற்று இங்கு வரைந்திருக்கும் அன்பு சோழர்களே, மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித சமூகத்தின் ஆக்கமும் அழிவும் என்ற தலைப்பிலே இந்த ஜுமாவிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். மதிப்புக்குரிய சோழர்களே, நன்மை செய்யும் சமூகம் வெற்றி பெறும் என்ற தொழிலே நாங்கள் இந்த ஜுமாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் முதல் உரையாக இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை பற்றி ஒரு உரையை நீங்கள் கேட்டீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த மண்ணுக்கு ஏற்ற மார்க்கமாக இஸ்லாத்தை அமைத்து வைத்திருப்பதை அந்த உரையிலே நீங்கள் மிக தெளிவாக கண்டுகொண்டிருப்பீர்கள். இந்த மண்ணுக்கே உரிய மண்ணுக்கேற்ற மார்க்கமாகிய இந்த இஸ்லாத்தை நாங்கள் தழுவுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்தது மிகப்பெரும் பாக்கியமாகும். அந்த அருள் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு பெரிய அருளாகும். அந்த அருளை மனித சமூகம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சோழர்களே, நான் இப்போது உங்களோடு பேச விரும்பிய விடயம் அடுத்த தலைப்பு மனித சமூகத்தின் ஆக்கமும் அழிவும். அதாவது நாங்கள் வாழுகின்றோம், எல்லோருமே வாழ விரும்புகின்றோம், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறோம், சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறோம். நாங்கள் வாழ வேண்டும், எமது குடும்பம் வாழ வேண்டும், எமது சமூகம் வாழ வேண்டும், நமது நாடு வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகின்றோம். இதற்காக கருத்துக்களை தெரிவிக்கின்றோம், முடிவுகளை எடுக்கின்றோம், தீர்மானங்களை எடுக்கின்றோம், செயல்படுத்துகின்றோம். இந்த பின்னணியில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. சமூகங்களை ஆக்கிய அளித்த காரணிகள் என்று வரலாற்றிலே சில விடயங்கள் இருக்கிறது. பல காரணங்களை அல்லாஹு தஆலாவும் குர்ஆனுடாக எங்களுக்கு படித்து தந்திருக்கின்றார். இன்னும் பல காரணங்களை நாங்கள் அனுபவத்தினூடாகவும் கண்டிருக்கின்றோம். படிப்புக்குரிய சோழர்களே, நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் எங்களுக்கு வரலாறும் அனுபவங்களும் பாடம் தர வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரே பொந்திலே இரண்டு முறை கொத்துப்படமாக சொன்னார்கள். அதாவது வரலாற்று அனுபவங்களை, வாழ்க்கை அனுபவங்களை தனது அனுபவங்களாக எடுக்க வேண்டிய ஒருவன் மூமின். அந்த வகையில் மதிப்புக்குரிய சோழர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே சமூகத்தின் ஆக்கத்தையும் அழிவையும் பற்றிய தலைப்பை ஏன் நான் உங்களுக்கு முன்னால் நாங்கள் பேசுகின்றோம் என்றால், நாங்கள் ஒரு ஆக்கபூர்வமான சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாட்டுக்கு ஆக்கபூர்வமான வழிகாட்டல்களை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாற்றிலே எத்தனையோ சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. உலகத்திலே சாதித்த சம்பவங்களின் வரலாறுகளை குர்ஆன் சொல்வதைப் போலவே எங்கள் தன்னாலும் பல்வேறு சம்பவங்களை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். இன்னும் பல சம்பவங்களை, இன்னும் பல சமூகங்களை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் தோற்று போயிருக்கின்றார்கள். தோற்றதற்கான காரணங்களையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது. குர்ஆனுடைய காலத்துக்கு பின்னால் உலகத்திலே வாழ்ந்த பல சமூகங்களை அனுபவத்தின் ஊடாகவும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். யாராலுமே அழிக்க முடியாத மிகப்பெரும் சாம்ராஜ்யங்கள் என, மிகப்பெரும் வல்லரசுகள் என சொன்ன எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ வல்லரசுகள், எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ இயக்கங்கள் என் நாட்டிலும் கூட எமக்கு அனுபவம் இருக்கிறது. ஒரு காலம் வரலாற்றை முடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். எனவே மதிப்புக்குரிய சோழர்களே, இன்று நாங்கள் புதிதாக யோசிக்கின்ற போது, புதிதாக கருத்துக்களை பேசுகின்ற போது யோசிக்க வேண்டும், எமது கருத்து ஒரு ஆக்க சமூகத்துக்கு வழிகாட்டுகின்ற கருத்தா, அல்லது நாங்கள் அழிப்பதற்கு சமூகத்துக்கு வழிகாட்டுகின்றோமா? அல்குர்ஆன் எங்களுக்கு பழைய சமூகங்களின் வரலாறுகளை ஏன் படித்து தருகிறது என்றால், எங்களுக்கு அதிலே படிப்பினை இருப்பதற்காக தான் படித்து தருகிறது. வெறுமனை கதை சொல்வதற்காக குர்ஆன் எந்த சம்பவங்களையும் எங்களோடு பேசுவதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆக்கபூர்வமான சமூகத்தை உருவாக்க வந்தபோது அல்லாஹ் தஆலா
வரலாறு படைத்த சமூகங்களின் வரலாறுகளை குர்ஆனினூடாக சொல்லிக்கொடுத்ததைப் போலவே தோற்றுவித்த சமூகங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதற்கான காரணங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தார். காரணம், நபி அவர்களால் உருவாக்கப்பட இருக்கின்ற சமூகம் வெற்றி பெற்ற சமூகமாக இருப்பதற்காக. நபி அவர்கள் முஸ்லீம்கள் என்று யோசிக்கவில்லை, மனித சமூகத்தின் விடிவுக்காக வந்தவர்கள். குர்ஆன் மனித சமூகத்தின் விடிவுக்காக வந்தது. அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பியது, வேதங்களை அனுப்பியது மனித சமூகத்தின் விடிவுக்காக, மனித சமூகத்தின் வெற்றிக்காக. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போன்றோரை எல்லாம் பூமிக்கு அனுப்புகின்ற போதே சொன்னார், நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள், பூமிக்கு செல்லுதன் பின்னால் எனது வழிகாட்டல் உங்களை நோக்கி வரும். அந்த வழிகாட்டின் அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொன்னார். எனவே பூமியிலே சந்தோஷமாக மனிதர்கள் வாழ வேண்டும். யாராக இருந்தாலும் மனிதர்கள் அனைவருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா வேதங்களை அனுப்பினான், நபிமார்களை அனுப்பினான். வேதங்களின் கருத்துகளையும் நபிமார்களின் முயற்சிகளையும் பார்க்கின்ற போது அவர்கள் மனித சமூகத்தின் விடிவுக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களால் மனிதர்கள் நிம்மதியடைந்திருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சோழர்களே, அப்படி நாங்கள் வாழுகின்ற காலத்திலே மனித சமூகத்தின் விடிவுக்கான கருத்துக்களை நாடு தேடி நிற்கின்ற ஒரு காலத்திலே கருத்துரைக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு நிறையவே கிடைக்கின்றது. ஊர் மட்டத்திலாக இருந்தால் என்ன, தேசிய மட்டத்திலாக இருந்தால் என்ன, மாகாண மட்டத்திலாக இருந்தால் என்ன, எமது தரத்திலே இருந்து, முஸ்லீம் தரத்திலே இருந்து ஒரு மனிதர் பேசுகின்ற கருத்து, முன்வைக்கின்ற திட்டங்கள் எல்லாம் ஒரு நாளும் அது சமூகத்தை அழிக்கின்ற வகையிலே வந்துவிடக்கூடாது, நாட்டை அழிக்கின்ற வகையிலே வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் முஸ்லீம் என்றவன் அல்லாஹ்வின் தூதை சுமந்தவன், நபிமார்களை பின்பற்றுகின்றவன், குர்ஆனின் தூதை படித்தவன். படிப்புக்குரிய சோழர்கள், அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் இருந்து நாடு வரைக்கும் யோசிக்கின்ற நாங்கள் ஆக்கபூர்வமான சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக சில கருத்துக்களைத்தான் இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்காகத்தான் இந்த தலைப்பைகளோடு பேசுகின்றோம், சமூகங்களின் ஆக்கமும் அழிவும் என்று. அல்லாஹு தஆலா அழிந்து விட்ட சில சமூகங்களை குர்ஆனிலே கூறுகின்றான், ومنهم من عارضنا وما كان الله يظلمهم ولكن كانوا انفسهم يظلمون سورة العنكبوت نطال وسنط الله تعالى பல சமூகங்களை பல்வேறு வகைகளை உலகத்தில் அழித்ததாக சொல்கிறார். ஆறு போன்ற சமூகங்களை அல்லாஹு தஆலா கல்மாரியை கொண்டு அழித்ததையும், சமூக போன்ற பல்வேறு சமூகங்கள் அல்லாஹு தஆலா இடி முழக்கத்தை கொண்டு அழித்ததையும், காரூன் போன்றவர்களை அல்லாஹு தஆலா பூமியை பூமியில் விழுங்கச் செய்து அழித்ததையும், ஃபிரௌன் ஹாமான் போன்றவர்களை நீரிலே மூழ்கடித்து அல்லாஹு தஆலா அழித்ததையும், இப்படி அழிந்த பல சமூகங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறார். நீங்கள் ஆடுடைய கூட்டத்தை பார்க்கவில்லையா, அவர்கள் மிகவும் பலசாலிகளாக இருந்தார்கள். அவர்களைப் போல இதற்கு முன்னால், இதற்கு முந்தைய வருடத்திலே யாருமே படைக்கப்படாத அளவு மிகவும் பலமானவர்களாக அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சமூகமும் மலைகளை குடைந்து வாழ்கின்ற அளவுக்கு மிக பலமான சமூகமாக இருந்தார்கள். அவுசாத் என்று சொல்லுகின்ற பிரமிட்டுகளை உடைய புறவுடைய சமூகம், அதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்களெல்லாம் அல்லதீன தகவு பின்பிலார், நாடுகளிலே எல்லை மீறி சென்ற போது பூமியிலே பசாதுகளை பாவங்களை அதிகரித்த போது, அல்லாஹு தஆலா அவர்களை தண்டித்தான், இன்ன ரப்பக்கலபில் மிர்சாத், அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தான் என அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். பதிவுக்குரிய சோழர்களே, இங்கே நாங்கள் ஒரு உதயத்தை காண வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கு நல்ல சிந்தனை கிடைத்து அவனது வாழ்க்கையை நலம் பெறுவதைப் போலவே ஒரு சமூகமும் கூட ஒரு கெட்ட சிந்தனை அல்லது நல்ல சிந்தனை கிடைத்தால் அந்த சமூகத்தின் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறும். ஒரு கெட்ட சிந்தனை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கின்ற போது ஒரு மனிதன் கெட்டுப்போவதைப் போலவே சமூகமும் அழிவை நோக்கி சென்றுவிடும். இது ஒரு பொதுவான நிலை. அல்லாஹு தஆலா எந்த சமூகத்தையும் முஸ்லீம்கள் என்பதற்காகவோ அல்லது முஸ்லீம் அல்லாத சகோதரர் என்பதற்காகவோ அல்லாஹு தஆலா உலகத்திலே அநியாயமாக அளித்தது கிடையாது. முஸ்லீம் என்பதற்காக அல்லாஹு தஆலா யாரையும் வாழ வைத்ததும் கிடையாது. முஸ்லீம் சகோதரர்கள் அல்ல என்பதற்காக அல்லாஹு தஆலா உலக வரலாற்றிலே யாரையும் அளித்தது கிடையாது. ஏனென்றால் வமா கான ரப்புக்கல் யுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹு தஆலா ஒரு சமூகம் அநியாயக்கார சமூகமாக மாறாத வரைக்கும் அல்லாஹ் அநியாயமாக யாரையும் அளிக்க மாட்டார். அல்லாஹு தஆலா அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹு தஆலா நீதியானவன். ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா அளித்தான் என்றால் அதற்கான காரணத்தை அந்த சமூகம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் அழிவுக்குரிய பண்புகளை எடுத்துக் கொள்கின்ற போது அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை அழிக்கின்றான். அல்லாஹ் எந்த சமூகத்துக்கும் அநியாயம் செய்யவில்லை. எந்த சமூகம் எல்லாம் அழிந்து போனார்களோ அந்த சமூகம் அவர்கள் அவர்களுக்கே அநியாயத்தை இழைத்துக் கொண்டதான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். மதிப்புக்குரிய சோழர்களே, இப்படி வரலாற்றிலே அழிந்த சமூகங்களுக்கு காரணம் என்னவென்றால் வெற்றி பெற்ற சமூகங்களின் வரலாறுகளையும் குர்ஆன் சொல்கிறது. உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அல்லாஹு தஆலா நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே ஞாபகப்படுத்துகிறார். வடுகுருஜில் கிதாப் இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீக நபியா வரஃபஅனாஹு மகானன் உலியா. நீங்கள் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு இதீசுடைய கதையை சொல்லுங்கள். அவர் ஒரு உண்மையான நபியாக இருந்தார். அவரை நாங்கள் அந்தஸ்திலே உயர்த்தினோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார், எந்த காலத்திலே வாழ்ந்தார் என்பதை பற்றி குர்ஆன் விரிவையாளர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நம்பகமான பசிரியர் பலருடைய கருத்து என்னவென்றால் அநேகமாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்திலே இவர்கள் வாழ்ந்திருப்பதற்கான ஆதாரங்களைத்தான் அதிகமான பசிரியர்கள் சொல்கிறார்கள். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து, நபியே இத்ரீஸுடைய கதையை உங்கள் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுங்கள், உண்மையான நபியாக இருந்தால் அவரை நாங்கள் உயர்த்தி வைத்தோம் என்று. இந்த சம்பவத்தை விளக்க வந்த தஃபீமுல் குர்ஆனுடைய ஆசிரியர் இமாம் மௌதூர் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு ஆதாரத்தோடு விடயத்தை சொல்கிறார்கள். என்னவென்றால் ஒரு காலப்பகுதி இருந்தது. மனித சமூகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். சமூகத்திலே பாவங்கள் நிறைந்து பஞ்சம் வந்து நிறைய பிரச்சனையோட சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த காலத்திலே இத்ரீஸ் என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல மனிதர் மனித சமூகத்தை பார்த்து விரக்தி விட்டவராக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி ஒரு முனிவரை போல உலகத்திலே ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போது அவரை நோக்கி நபி இப்ராஹிம் அலை நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், இத்ரீஸே, இந்த வேலை உங்களுக்கு உகந்ததல்ல. அல்லாஹ் உங்களை நபியாக மாற்றிருக்கின்றான். உங்களுக்கு பணி சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிறது. சமூகத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கியிருப்பது உங்களுக்கு தகமான வேலைகள் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது இத்ரீஸ் அந்த முனிவர் வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்களை நோக்கி வருகின்றார். மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரத்தின் விளைவு எவ்வாறு மாறியது என்றால் இதை பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கில் வேதத்திலே விடயம் பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அந்த சமூகத்திலே அவர் வாழ்ந்த காலப்பகுதியிலே ஒரு 350 வருடங்கள் அவர் ஒரு நீதிமிக்க ஆட்சியை செய்ததாகவும் மக்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்ததாகவும் வானம் மாறி பொழிந்ததாகவும் பூமி அனைத்து வளங்களையும் கொடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கிய சம்பவத்தை நபியே மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. அல்லாஹு தஆலா இங்கே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வெற்றி பெற்ற சமூகத்தை அல்லாஹ் சொல்கின்ற போது அங்கே ரெண்டு பங்குகளை இமாம்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நபியின் பணி, நபி செய்த வேலையின் விளைவு என்னவாக இருக்க வேண்டும். நாங்கள் நினைப்பதைப் போல சில வேலைகளில் ஒரு நபி பணி செய்தார், பணியின் ஊடாக பாவம் செய்த மனிதர்கள் எல்லாம் பாவத்தை விட்டு வணக்கத்தை நோக்கி வந்துவிட்டார் என்றுதான் முடிவு வந்திருக்க வேண்டுமானால் இங்கு முடிவு எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால் அவரது பிரச்சாரத்தின் விளைவாக ஒரு 350 வருடங்கள் பூமி சிறப்புற்றதாகவும் வானம் மாறி குடிந்ததாகவும் பூமியின் அருள்களும் வானத்தின் அருள்களும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டதாகவும் நீதிமிக்க ஒரு ஆட்சி நடந்ததாகவும் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே மதிப்புக்குரிய சோழர்களே, வெற்றி பெற்ற சமூகத்தின் இரண்டு பண்புகளை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். ஒன்று, வானமும் பூமியும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அறிவை திறமையை முழுமையாக பயன்படுத்தி வானத்தின் அருள்களையும் பூமியின் அருள்களையும் மனித சமூகத்தின் விமோசனத்திற்காக முழுமையாக பயன்படுத்திய போது அந்த சமூகம் வெற்றி பெற்றிருக்கிறது. வானமும் கொடுத்தது பூமியையும் கொடுத்தது என்றால் வானத்தையும் பூமியையும் இதற்கு மத்தியிலே உள்ள அருள்கள் எல்லாம் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட போது சமூகத்தின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அந்த சமூகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் மனிதர்களாக பார்க்கப்பட்டு மனிதர்களுக்கு மத்தியே நீதி நிலையாக்கப்பட்ட போது அந்த சமூகம் வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவம் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், வெற்றி பெற்ற சமூகத்துக்கு ரெண்டு பண்புகள் தேவைப்படுகிறது. முதலாவது பண்பு, அந்த சமூகம் தனக்கு இருக்கின்ற அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி மனித சமூகத்தின் வாழ்க்கைக்கான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுக்க வேண்டும். வானம் பயன்படுத்தப்பட வேண்டும், பூமி பயன்படுத்தப்பட வேண்டும், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே இருக்கின்ற அருள்கள் பயன்படுத்தப்பட்டு மனித சமூகத்தின் வாழ்க்கை இலகுபடுத்தி கொடுக்கப்படுகின்ற போது அந்த சமூகம் உலகத்திலே வாழ்வதற்கான இருப்புக்கான முதலாவது தகுதியை பெற்றுக் கொள்கிறது. இரண்டாவது, அந்த சமூகம் அந்த சமூகத்திலே வாழ்கின்ற எல்லா மனிதர்களையும் பிரதேச உணர்வுகளுக்கப்பால், மொழி வாதங்களுக்கப்பால், மத உணர்வுகளுக்கப்பால் மனிதர்களை மனிதர்களாக பார்த்து நீதி செலுத்த தயாராக வேண்டும். இது ரெண்டு இருக்கும் போதுதான் ஒரு சமூகம் செழிப்புற முடியும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் காண முடியும். மதிப்புக்குரிய சோழர்களே, அல்குர்ஆன் எங்களுக்கு ஆய்வை தூண்டுகின்ற குர்ஆன் வசனங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆய்வை தூண்டாத பகுதிகளும் இருக்கிறது. ஈமானை பொறுத்தவரையிலே, அகீதாவின் விடயத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் ஆய்வு செய்கிற இந்த அல்லாஹத்தால் ஐந்தும் சொல்லவில்லை. அல்லாஹை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? மறுமையை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? மலக்குமார்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் எங்கும் அப்படி சொல்ல இல்லை. அகீதாவை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் அகீதாவில் இந்த நிலைப்பாடு. வணக்க வழிபாடுகளையும் கூட ஆய்வுக்கு கொடுக்கப்படாத பகுதி குர்ஆன் ஆய்வை எங்க சொல்கின்றால், வானத்தையும் பூமியும் நீ ஆய்வு செய்யணும். ஏன் ஆய்வு செய்யணும்? உங்களுக்கான அருள்கள் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து மனித சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், அலம் தர அன்னல்லாக நீங்க பார்க்க இல்லையா, அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு ஏன் கட்டுப்படுத்தி தந்திருக்கிறார்? கட்டுப்படுத்தி தந்தது மாத்திரமல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே நீங்கள் காணக்கூடிய காண முடியாத அருள்களை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அதை நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் இதை விரும்புகிறான். அல்லாஹ்வை ஆய்வு செய்யுமாறு சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபக்கிரூபி ஹல்கில்லா வலா ஃபக்கிரூபி ஜாதில்லா, அல்லாஹ்வின் படைப்புகளை ஆய்வு செய்யுங்கள், அல்லாஹ்வை ஆய்வு செய்ய போகிறார் என்று சொன்னார். ஆய்வுக்குரிய ஒரு பகுதி இருக்கிறது. கவலைக்குரிய உடைய முஸ்லீம் சமூகம் அதை இன்று துனியாவுடைய வேலை என்று மூட்டை கட்டி ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டது. முஸ்லீம் சமூகம் உலகத்திலே வாழ்ந்த சாதனை படைத்த காலத்தை பார்க்கின்ற போது, நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றை படிக்கின்ற போது, வானமும் பூமியும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு மனித சமூகத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது. நாங்களும் வரலாற்றிலே அப்படி இருந்திருக்கின்றோம் என்று அந்த ஆய்வுக்கு நாங்கள் மூட்டை கட்டி வைத்தோமோ அன்று நாங்களும் உலக வரலாற்றிலே தோல்விகளை நோக்கி போவதற்கு ஆரம்பித்தோம். எனவே மதிப்புக்குரிய சோழர்களே, அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேட்கிறானே, ஏன் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? வானத்தையும் பூமியையும் ஏன் கட்டுப்படுத்தி தந்தோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே உங்களுக்கான அருள்கள், தெரியக்கூடிய அருள்களும் தெரியாத அருள்களும் மறைவான அருள்களும் இருக்கிறது, அதை நீங்கள் தேடி பார்க்கவில்லையா? தேடி பார்த்து ஏன் உங்களுக்காகவும் மனித சமூகத்தின் நன்மைக்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் கேட்கின்ற போது நாங்கள் அதை தொட்டு பார்க்க மாட்டோம் என்று சொன்னார். மதிப்புக்குரிய சோழர்களே, அழிவுக்குரிய காரணங்களை நாங்களே தேடிச் செல்கின்றோம் என்று பொருள். அல்லாஹு தஆலா கடலை தந்திருக்கின்றான், காணிகளை தந்திருக்கின்றான், பூமியை தந்திருக்கின்றான், விண்வெளியை தந்திருக்கின்றான், அங்கெல்லாம் அருள்களை தந்திருக்கின்றான். அருள்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அங்கிருந்து மனித சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றுங்கள் சொல்கின்ற போது தேடி பார்க்க மாட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. மதிப்புக்குரிய சோழர்களே, அல்லாஹு தஆலா இப்படி எங்களை இன்னும் பல இடங்களில் சொல்லுகின்றான். அல்லாஹ் எங்கள் படைத்த நோக்கத்தை சொல்லுகின்றான். அல்லாஹ் உங்களை பூமியிலே படைத்ததற்கான நோக்கம் என்னவென்றால் நீங்கள் பூமியை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹ் பூமியின் படைத்த நோக்கத்தை சொல்றான். அல்லாஹ் உங்களை பூமியில படைத்தது பூமியை விட்டுட்டு ஒதுங்கிறதுக்காக இல்ல, பூமியை வளப்படுத்துறதுக்காக, இந்த மனித சமூகத்துக்காக பூமியை வளப்படுத்தி கொடுக்கிறதுக்காக, அருள்மிக்க பூமியாக, பரக்கத்மிக்க பூமியாக, உலக வாழ்க்கையை ஆக்கி வைக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன படைச்சதாகத்தான் சொல்கிறான். எனவே வெற்றி பெற்ற சமூகங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவே. அல்லாஹின் தூதர் பெண்ணை படைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்கின்ற போது உடத்திலே சொன்னார்கள், இன்னமா புயிஸ்தும் முயஸ்திரி வளம் துபாசும் அஸ்திரி, நீங்கள் அனுப்பப்பட்டதே இழவுபடுத்தி கொடுப்பதற்காகத்தான், கட்டப்படுத்துவதற்காக அல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தைகள், எங்களது பணி வாழ்க்கையை இழவுபடுத்தி கொடுக்க வேண்டும், ஈமானை இழவுபடுத்தி கொடுக்க வேண்டும், ஈமானை மக்களுக்கு கஷ்டமானதாக காட்டப்படக்கூடாது, வணக்க வழிபாடுகளை இழவுபடுத்தி கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கஷ்டப்படுத்தி காட்டிவிடக்கூடாது, வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் இழவுபடுத்தி கொடுக்க வேண்டும், வாழ்க்கையை மனித சமூகத்துக்கு கஷ்டமாக்கி காட்டிவிடக் கூடாது, வாழ்க்கையை இழவுபடுத்துவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட சமூகம் தான் நீங்கள் நல்லா சுதர்சனார்கள். இந்த மாதிரி முயற்சி நீங்கள் அனுப்பப்பட்டதே இழவுபடுத்துவதற்காகத்தான். அனுப்பக்கூடிய சோழர்களே, எந்த உடையத்தை நாங்கள் இழவுபடுத்தியிருக்கின்றோம் என சுட்டு பாருங்கள். வாழ விரும்புகின்ற சமூகம், இருப்புக்காக குரல் எழுப்புகின்ற சமூகம், இருப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்ற சமூகம், வாழ்க்கை தேவைகளை வாழ்க்கையின் துறைகளை இழகுபடுத்துவதை பற்றி யோசிக்க வேண்டும். எதை இழகுபடுத்திருக்கின்றோம்? வயல் செய்கின்ற சமூகம் நாங்கள் என்ன சொல்வோம்? நீண்ட காலமாக வயல் செய்கின்றோம், வயல் வெட்டுவதென்றால் சூடு மிரிப்பதென்றால் எங்களுக்கு இருக்கின்ற வளமையான முறைதான் இருந்ததை ஒழிய இந்த சூடு மிரிப்பதற்கு இழகுவை கொண்டு தந்தவர்கள் யார்? வயல் வெட்டுவதற்கும் அதை நெல்லாக்குவதற்கும் அரிசியாக்குவதற்கும் ஒரே நாளிலே முடித்துக் கொள்கின்றோமே, அதை யார் செய்திருக்க வேண்டும்? யார் செய்து சென்றார்கள்? செய்கின்ற சமூக உலகத்திலே வாழும் வாழ்க்கையின் துறைகளை இழகுபடுத்துவதற்காக மனித சமூகத்தின் தேவைகளை, அது என்ன தேவையாக இருக்கட்டும், உலகத்தின் தேவையாக இருந்தால் என்ன, மருமையின் தேவையாக இருந்தால் என்ன, இழவுபடுத்தி கொடுக்கின்ற சமூகங்கள் உலகத்திலே இருப்புக்கான தகுதியை பெற்றுக் கொள்ளும். நாங்கள் இதைத்தான் கை வைத்திருக்கின்றோம். இரும்பை பற்றி முதல் முதல் உலகத்திலே பேசுகின்ற குரானை குரானைத்தான் இரும்பை பற்றி ஒரு சூறா இறங்கியது. ஒரு சூறாவுக்கு பெயரே இரும்பு. அந்த சூறாவை பெற்ற சமூகம் என்று நாங்கள் சொல்கிறோம். வாழ்க்கையை இழவுபடுத்துகின்ற ஒரு ஊசியைத்தான் நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோமா? அதுக்குரிய சோழர்களே, அல்லாஹு தஆலா ஏன் எங்களிடையே நாம் சொல்லுகின்றான்? உலகத்திலே வாழ்ந்த சமூகங்கள், இருப்பை பாதுகாக்க வேண்டிய சமூகங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் தான் சொல்கின்றோம். இன்னொன்றை சொல்கின்றேன், சூறாவை பற்றி எல்லாம் சொல்கிறான். அம்ருஹும் சூரா பைனஹும், முஸ்லீம்கள் தமது விவாதங்களை எல்லாம் சூரா செய்துதான் குடிவெடுப்பார்கள். தலைவருக்கு அல்லாஹ் சொல்கிறான், விடயங்களை மக்களோடு கலந்து பேசி குடிவெடுப்பீராக. அல்லாஹ்வின் கட்டளையில் எவ்வாறு கலந்து பேசுவது, மக்களின் விருப்பத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்வது, இதற்கான இலகுவான முறை என்ன, குரானை சுமந்த நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தோம், தேர்தலுக்கான சிஸ்டங்களை யாரோ கண்டுபிடித்தார்கள். நாங்கள் தேர்தலை புசுண்டு சொல்லுவோம். சூறாங்கிறது ரெண்டு கருத்த மக்கள் உதாரணமாக உகது யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பு அல்லாஹின் தூதர் சூறா செஞ்சார். எப்படி யுத்தத்தில் உள்நாட்டு நடத்துறதா, ஊருக்கு வெளியே நடத்துறதா? அங்க இருந்த ஆட்கள் எல்லாம் கருத்து சொன்னாங்க, பெரும்பான்மை சொன்னாங்க வெளியே போன்னு சொல்லி, சிறுபான்மை சொன்னாங்க உள்ளுக்க போராடுன்னு சொல்லி, அல்லாஹின் தூதர் ஆழ்கடை தலையெல்லாம் எண்ணி முடிவெடுத்துட்டாங்க வெளியே போன்னு சொல்லி. இது எல்லா காலமும் சாத்தியமாகுமா? நாடுகள் பரவும், மக்கள் தொகை கூடும், ஒரு பெரிய நாடாக மாறுகின்ற போது எல்லாரையும் கூப்பிட்டு தலைகளை எண்ணுமா? வாழ்க்கை இழகுபடுத்துவதை பற்றி யாரோ யோசிக்கின்றார்கள், யோசிக்கின்ற சமூகங்கள் உலகத்தில் இருப்பை பெற்றுக் கொள்வார்கள். அது அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வேறு பகுதிய உலகமாக இருக்கட்டும், நாங்கள் செய்கின்ற வயலாக இருக்கட்டும், சென்று வருகின்ற கடலாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அத்தனையையும் இழவுபடுத்துமாறு மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வை தூண்டிக்கொண்டே இருக்கிறான், அல்லாஹ்வின் தூதரும் தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சோதர, ஏனென்றால் உலகத்திலே வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால், இருப்பு நிச்சயிக்கப்பட வேண்டும் என்றால், வர வேண்டிய அடிப்படையான ஒரு வேலைதான் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுமே விரைவுபடுத்தப்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வின் தூதர் எதிர்பார்ப்பு. அதை செய்த சமூகங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கின்றார்கள். சிறையிலே இருக்கின்ற போது எகிப்து நாட்டுக்கு பஞ்சம் வரப்போகின்றது. எகிப்து நாட்டில் அன்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாஹ் சோழர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருக்கின்றவர் நாட்டு மன்னனுக்கு ஒரு வேலை திட்டத்தை போட்டு அனுப்புகின்றார். வருகின்ற பொருளாதார பிரச்சனையிலிருந்து எகிப்தை பாதுகாப்பதற்கான வேலை திட்டம் இதோ இதை செய்கிறன சிறையிலே இருந்து அனுப்புகின்றார். மதிப்புக்குரிய சோழர்களே, இந்த நாட்டுக்கு என்ன ப்ரொஜெக்ட் முஸ்லீம் சமூகம் கொடுத்திருக்கிறோம்? புராணத்தும் அந்த சமூகம் இந்த நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்காக எதை கொடுத்திருக்கிறோம்? சூரத்து யூசுஃபை எத்தனை வருஷமாக ஓதிவாரோம். குரான் இருந்து நாங்கள் பெற்ற பாடம் என்ன? ஒரு சமூகத்தின் இருப்பை பற்றி பேசுகின்ற குரான், அதுக்கு வழிகாட்டியாக வந்த நபி நாட்டு பஞ்சத்தை இருந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு அனுப்புகிறார். அந்த திட்டத்தினூடாக நாடு பாதுகாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒரு அரசியல் திட்டத்தையும் பேசினார். அவர் சிறையில இருந்து வெளியே வந்து பார்க்கிறார், எகிப்தில பஞ்சம் இருக்குது. அவர் நினைச்சார் எகிப்தில பஞ்சம் வரக்கூடாது. எகிப்தில ஏன் பஞ்சம் வரணும்? அவ்வளவு அழகான நைல் நதி அங்க ஓடிக்கொண்டிருக்கிறது, மனித வளம் நிறைஞ்சிருக்கிறது, நல்ல மண் வளம், மிகச்சிறந்த விவசாய நாடு. ஏன் எகிப்தில பஞ்சம்? ஏன் பிரச்சனை? பிரச்சனைக்கான காரணத்தை கண்டார். காரணத்தை அவர் தந்தது, நாட்டின் தலைவர்களாக அரசியல் தலைவர்களாக வர வேண்டியவர்கள் இக்குறித்த துறையை பற்றி அறிவும் அமானத்தும் உள்ளவர்கள் வர வேண்டும். எப்போது அறிவும் அமானத்தும் இல்லாதவர்கள், நம்பிக்கை நாணயமும் குறித்த துறையை பற்றி அறிவு இல்லாதவர்கள் வருவார்களோ அப்போது நாடு சீரழியும். எனவே அவரே நேரடியாக அமைச்சு பதவியை கேட்டு வருகிறார். வந்து சொல்கிறார், நாட்டின் தலைமை பொறுப்பை, நாட்டின் கசானாக்களின் பொறுப்பை என் கையிலே தாருங்கள். ரெண்டு தலைவரிடம் இருக்கிறது. இன்னி அழி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றிய முழு அறிவினிடம் இருக்கிறது. இன்னி ஹபீரும் அழி அறிவிப்பதைப் போலவே நம்பிக்கை நாணயங்களுடன் நான் இருக்கிறேன், தாருங்கள் என கேட்டார். கொடுத்தார்கள். நாட்டின் பிரச்சனை கேட்கப்பட்டது. அந்த அரசியல் பாடத்தை சொல்லாலோ செயலாலோ தேர்தலாலோ செய்து காட்டிருக்கின்றோமா? வாழ்க்கை இழிவுபடுத்தப்பட வேண்டும் என்றால், நாட்டு மக்களின் இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், பதவிகளை நோக்கி வருகின்றவர்கள் என்ன தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குரானிலே படிக்கின்றோம். நன்மைக்காக முடி வைக்கின்றோம், வரக்கத்துக்காக. குரான் சொல்லித் தருகின்ற பாடம், பொறுப்புக்கு வருகின்றவர்கள் பொறுப்பை பற்றி ஆழமான அறிவிப்பதை போல நம்பிக்கை நாணயமுடையவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அரசியலிலே இருந்து சாதாரண விடை வரைக்கும் அத்தனை துறைகளையும் இழிவுபடுத்துங்கள். இழிவுபடுத்துவதன் மூலமாக இருப்பு பாதுகாக்கப்படும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, வரலாற்று பாடங்களும் எங்களுக்கு சொல்கிறது. மதிப்புக்குரிய சோழர்களே, ஓரளவாவது இந்த உலகத்திலே இருப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நாடுகளுக்கு நாங்கள் முதலாம் மண்டல நாடுகள் என்று சொல்கிறோம். அவர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தியிருக்கின்றனர். மனித சமூகத்தின் வாழ்க்கையை இழகுபடுத்துவதற்கான அரசியலிலே இருந்து பௌதிக விஷயத்திலே இருந்து எல்லா துறைகளையும் எவ்வாறு இழகுபடுத்துகின்றதை பற்றி யோசித்ததன் காரணமாக அவ்வுலகத்திலே அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற பெயரை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இருப்புக்கு அவளுக்கும் சவால் இருக்கிறது. இரண்டாவது பண்டையவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, அதுதான் நீதி நியாயம் என்ற விஷயம். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். அதாவது முதலாளிகளையும் மனித சமூகத்துக்கு அல்லாத்திருக்கின்ற அறிவு மாற்றலும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு மனித சமூகத்தின் வாழ்க்கை இழிவுபடுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இருப்புக்கான முதலாவது தகுதி அங்கே இருக்கும். இரண்டாவது, மனித சமூகம் மனிதர்கள் எல்லோரையும் மனிதர்களாக பார்த்து மனிதர்களுக்கு மத்தியிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த ரெண்டும் பண்பும் இருந்தால் ஒரு சமூகம் வாழ முடியும். அந்த சமூகம் முஸ்லீம் அல்லாத சமூகமாக இருந்தாலும் சரியே உலகத்தில் இருப்பு பாதுகாக்கப்பட வறுமை முடிவை அல்லாம பார்த்துக் கொள்வோம். அதுக்குரிய சோழர்களே, இந்த ரெண்டு பண்பும் இல்லை என்றால் மனித வாழ்க்கைக்கான துறைகள் இழிவுபடுத்தப்படவில்லை, நீதி இல்லை என்று சொன்னால் அந்த சமூகம் அழிந்து விடும். அது முஸ்லீம் சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹால அநியாயக்காரங்கள உலகத்திலே சமூகங்களில் வெறுப்புக்கும் அழிவுக்கும் என்று அல்லாஹத்திருக்கின்ற விதிகள் இல்லை. இதை குரானிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்குரிய சோழர்களே, நீங்கள் கொஞ்சம் வரலாற்றை உண்மையை போய் பாருங்கள். அழிந்த பல வரலாறுகள் இருக்கிறது, பல நாகரிகங்களின் சின்னங்கள் இருக்கிறது. அந்த அழிவுக்கான காரணங்களாக நாங்கள் இதைத்தான் பார்க்கின்றோம். உதாரணமாக நாங்கள் இன்று பிரமிட்டுகளை பற்றி பேசுவோம். எகிப்திய நாகரிகம் ஒரு காலத்திலே உலகத்திலே மிகப்பெரும் நாகரிகமாக இருந்த எகிப்திய நாகரிகமும் அது உருவாக்கிய சின்னங்களாகிய பிரமிட்டுகளையும் பற்றி பேசுகிறோமே, அந்த சமூகம் ஏன் அழிந்து போனது? அல்லாஹ்வே சொல்கிறான், பிரமிட்டுகளுடைய குரோனிய பற்றிய செய்தியை மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. மிக பலசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள், ஆனால் அழிந்து போனார்களே. காரணம் என்ன? அவர்கள் மனித சமூகத்தை மனித சமூகமாக பார்க்கவில்லை. அவர்கள் அவர்களது ஆட்களை மாத்திரம்தான் மனிதர்களாக பார்த்தார்கள். அவர்கள் அல்லாத மற்ற எல்லோரையும் மிருகங்களாக பார்த்தார்கள். அங்கே நீதி இருக்கவில்லை. அல்லாஹ்வுத்தால அந்த சமூகத்தை அழித்தார். மனித சமூகத்துக்கான ஆக்க பணிகளை அவர்கள் செய்யவில்லை. நாட்டை சுரண்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உதாரணமாக நான் பிரமிட்டுகளை சொன்னேன். 9 பிரமிட்டுகள் இருக்கிறது. 3 பெரிய பிரமிட்டுகளும் 6 சிறிய பிரமிட்டுகளும். அதை நாங்கள் இன்று உலக அதிசயமாக படிக்கின்றோம். பிரமிட்டுகளின் வரலாற்றை படித்து பாருங்கள். பிரமிட்டுகளை கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 30 கோடி கற்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அஸ்வான் என்ற இடத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அஸ்வான் என்பது கிட்டத்தட்ட 1000 மைல் கைரோவிலே இருந்து தூரமான இடத்திலிருந்து கல் வந்திருக்கின்றது. பிரமிட் கட்டுகின்ற போது ஆரம்பத்திலே 5 கல்லை பயன்படுத்துவார்களாம். பிரமிட் என்பது ஃபிரௌனின் மன்னனும் ஃபிரௌனுடைய மனைவிகளும் சாகுகின்ற போது, ஃபிரௌன் என்பது ஒருவரின் பெயர் அல்ல, நாட்டிலே ஜனாதிபதி என்று சொல்வதைப் போல, இந்தியாவிலே ராஷ்டிரபதி என்று சொல்வதைப் போல, எகிப்திய மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் ஃபிரௌன். பராயினாத்தர் என்று சொல்வோம், ஃபிரௌன்களுடைய ஆட்சி என்று சொல்வோம். ஒரு ஃபிரௌன் செத்து விட்டால், அவனது மனைவியை இறந்து விட்டால், அவர்களை செய்வதற்கான கபூர் அறை தான் பிரமிட். 5 கல்லை பயன்படுத்துவார்கள். சைட்ல 2 கல்லை வைப்பாங்க, 4 கல் வைப்பாங்க, மேல 1 கல்லை வைப்பாங்க. அந்த கல்லுக்கு மேலதான் 10 லட்சம் கற்களை கொண்டு வச்சுக்கிறாங்க. இவ்வளவு காலம் அந்த பிரமித்துகள் சாங்கிற 5 கற்கள் நீக்கிற ஒவ்வொரு கல்லும் கிட்டத்தட்ட 200 மீட்டர் 300 மீட்டர் தூரமான கற்கள். அந்த கற்களை கிட்டத்தட்ட 30,000 அடிமைகள் சுமந்து வந்துகிறாங்க. அஸ்வான் இருந்து வந்துகிறாங்க. அடிமைகள் யாருமே பிரவுண்ட் ஆற்ற கிடையாது. கல்ல தூக்கேறாது. ஒவ்வொரு நாளும் 1000 பேர் சாகுவாங்க. சத்திரத்தை அடுத்த 1000 பேர் கள்ள தூக்கணும். கல்லுக்கு கீழே ஆட்கள் சாக சாக கடைசியான ஆட்கள் தான் கள்ள கொண்டு வந்து கீரோக்கு சேர்க்கிறது. அதை வச்சுதான் பிரமிக்கிறது. சத்தர்களை எல்லாம் சேர்த்து, எகிப்து எல்லைக்குள்ள சத்தர்கள் எல்லாம் சேர்த்து பிரமித்துக்கு சைட்ல அடைக்கிறாங்க. மண்ணனுக்கு ஆவியாயிருந்து வைத்திருக்காங்க. அதுக்குரிய சோழர்களே, பிரமித்தின் பெருமை அல்ல. லட்சோகளுக்கு அடிமைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பிரமித்துகளை கட்டுவதற்காக. அவர்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்த்தார்கள். அல்லாஹால அந்த சமூகத்தை அழித்திருக்கின்றார். சீன பெருமனிதர்களை பற்றி பேசுகிறோம். சீன பெருஞ்சுவரும் கூட எத்தனையோ 1000 அடிமைகளின் உயிர்களையும் உடல்களையும் அது கற்களாக கொண்டிருக்கிறது. இப்படித்தான் எல்லா நாகரிகங்களும் அல்லாஹுவால் அழிக்கப்பட்ட எல்லா நாகரிகங்களும் அந்த நாகரிகங்கள் மனித சமூகத்தின் விமோசனத்துக்கான பணிகளை செய்யவில்லை. 2வது, மனிதர்களை அவர்கள் மனிதர்களாக பார்க்கவில்லை. தங்களுக்குரியவர்கள் என்று சிலரையும், தங்களுக்கு அல்லார்கள் என்று பலரையும் பார்த்தார்கள். பலரை மிருகங்களாக பார்த்து அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்த போது அல்லாஹால் அந்த சமூகத்துக்கு அழிவை கொடுத்து கொடுத்தார். அதுக்குரிய சோதனை, இறுதியாக அல்லாஹின் பெருங்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை பாருங்கள். ஜூலியஸ் சீசரால் உருவாக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் இருக்கின்ற போதுதான் அல்லாஹின் தூதரும் மக்காவிலே தனது பணியை ஆரம்பிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பெரும் சாம்ராஜ்யம் அதனது வீழ்ச்சியின் ஆரம்ப புள்ளி தபூக் யுத்தத்தோடு ஆரம்பமாகிறது. உலகத்திலே பெரும் ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அவர்களது வீரத்தை பற்றி மக்கள் எல்லாம் வியந்து பேசுவார்கள். அவர்களுக்கு எதிராக யாருமே வாய்கிறந்து பேச மாட்டார்கள். அந்த சமூகத்தின் வீழ்ச்சி அல்லாஹின் தூதர் தபூக் யுத்தத்திலே ஹிஜ்ரி 9 ஆண்டு அடித்த அடியோடு ஆரம்பமாகியது. முஸ்லிம்களின் படை இன்று ஜோர்தான் இருக்கிற இடத்தை நோக்கி சென்றது. தபூக்கில் யுத்தத்துக்கு வந்த அந்த மனிதர்களின் படை ரோம படை பின்வாங்கி செல்கின்றது. அல்லாஹின் தூதரும் தூதரோடு சென்ற சஹாபாக்களும் திரும்பி வருகின்ற போது அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். நிச்சயமாக அந்த சமூகங்களின் தலைவர்கள் மனிதர்களின் பணத்தை திண்டுக் கொண்டிருந்தார்கள் அநியாயமாக. எனவேதான் அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்தான் என்ற செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். ரோமர்களின் முதல் எழுச்சியோடு வீழ்ச்சியோடு முஸ்லீம் சமூகத்தின் எழுச்சி ஆரம்பமாகிறது. முஸ்லீம் சமூகத்துக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த சமூகத்தின் வீழ்ச்சிக்கான இருப்பை இழந்ததற்கான அடிப்படையான காரணம் அந்த சமூகத்தின் தலைமைகள் மனித சமூகத்தின் பணத்தை சுரண்டி வாழ ஆரம்பித்தார்கள். அநியாயமாக மனிதர்களின் பணத்தை திண்டார்கள். தங்கத்தையும் வெள்ளியையும் வீடுகளிலே அவர்கள் அடகு வைத்துக் கொண்டார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்கள் அளித்தான் என்ற செய்தியை புதிய பரம்பரைக்கெல்லாம் கட்டுப்படுத்தான். அது மாத்திரமல்ல, ரோமர்களுக்கு எதிரான அடுத்த யுத்தம் கலீபா உமர் காலத்தில் அல்லது அபூசான காலத்தில் நடந்தது. மிக முக்கியமான யுத்தம் எருமூக் யுத்தம். எருமூக் யுத்தத்திலே முஸ்லீம்கள் சரக்கிலே இருந்து 40,000 பேர் அந்த யுத்தத்துக்கு சென்றிருந்தார். ரோம நாட்டு மன்னன் அவர் சார்பாக 240,000 பேரை அங்கு யுத்தத்தில் அழைத்து வந்திருந்தார். முஸ்லீம்களை ஒரே அடியாக அழித்துவிடுவதற்காக வந்தவர்கள் அநேகமானவர்கள் அவர் ஆட்களை தவிர அங்கும் அடிமைகள் தான் வரவேற்கப்பட்டிருந்தார்கள். 40,000 சிறை கைதிகள் அங்கே வந்து சங்கிலியிலே கட்டி அவர்களை வைத்திருந்தார்கள். அதாவது யுத்தத்தில் தோற்றாலும் தாவும் வரை போராடித்தார். ரோம சாம்ராஜ்யம் 240,000 பேரில் 40,000 பேர் முன் வரிசையில் இருக்கிறார்கள். அத்தனை பேரின் கால்களும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. அவர் அந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது, சங்கிலி போர் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் அவர்களது சிறையிலே இருந்த சிறை கைதிகள் 40,000 பேர் இருந்தார்கள். இன்னும் 40,000 பேர் காலாட்படை என்று வைத்திருந்தார்களாக 120,000 பேரை சாகுவதற்காகவே கொண்டிருந்தார்கள். இன்னும் 100,000 பேர் ரோமர்கள் அவர் சார்ந்தவர்கள் பின்னால் குதிரையிலே நின்றார்கள். யுத்தத்திலே தோத்தால் ஓடித்த போவதற்காக யுத்தம் ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் இலக்கு செய்திகளே ரோம் மன்னனுக்கு வருகிறது. சீர்தலுக்கான காரணத்தை யோசிக்கின்றார். ஒட்டர்களை அனுப்பி முஸ்லீம்களின் செய்தியை பார்த்து வருமாறு சொல்கிறார். ஏன் வெற்றி அங்கே இருக்கிறது? பார்த்து வந்தவர்களோட செய்தியை சொன்னார்கள். வந்து சொன்னார்கள், மன்னா நாங்கள் அங்கே ஒரு செய்தியை தந்தோம். ஒன்று, அவர்கள் இரவிலே பிறவிகளைப் போல அல்லாஹுவோடு உறவோடு இருக்கிறார்கள். பகல் காலங்களிலே அவர்கள் குதிரை வீரர்களாக இருக்கிறார்கள். பஹபானன் பிள்ளை புருஷான் பின்னார். இரவானால் அவர்கள் துறவிகள், பகலானால் அவர்கள் குதிரை வீரர்கள். இது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, அவர்களின் மன்னர்களின் ஆட்சியாளர்களின் பிள்ளைகள் விடயத்திலும் மிக நீதியாக நடக்கின்றார்கள். அவர்களின் பிள்ளைகள் களவெடுத்தாலும் கையை வெட்டி விடுகின்றார்கள். அவர்களது பிள்ளைகள் விபச்சாரத்துக்கு சென்றாலும் கல்லடித்துக் கொண்டு விடுகின்றார்கள். இந்த நீதி அங்கே முழுமையாக இருக்கிறது. இதை கேட்ட ருஸ்து மன்னன் சொன்னார், உளவாளிகளை பார்த்து சொன்னார், உளவாளிகளே நீங்கள் சொல்லும் தகவல் உண்மை என்றிருக்கும் என்று சொன்னார். இந்த பூமிக்கு மேலாக இருந்து நாங்கள் போராடுவதை விட பூமிக்கு கீழாக செத்து மடிவது மேலென சொன்னார். அவனுக்கு விளங்கியது, தோல்விக்கான காரணம் அங்கே அநீதி இருப்பது, வெற்றிக்கான காரணம் இங்கே நீதி நாட்டப்படுகிறது. எனவே அந்த வார்த்தை அவன் பேசினான். யுத்தத்திலே ரோமர்கள் தோத்து போனார்கள். அந்த மன்னன் அங்கிருந்து இன்று துருக்கிருக்கின்ற வரைக்கும் ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. முஸ்லீம்கள் அந்த பதவிகளெல்லாம் கைப்பற்ற ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் பதிவுக்குரிய சோதனைகளே, அதற்கு பின்னால் ரோம் நாட்டின் பல பகுதிகள் முஸ்லீம்களுக்கு கீழே வந்தது. எவ்வாறு வந்தது என்றால், அந்த நாட்டு மக்களே முஸ்லீம்கள் அழைத்தார்கள், எங்கள் நாட்டின் பொறுப்பை நீங்கள் எடுங்கள், எங்களுக்கு நீதி என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தோம், நியாயம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தோம். எங்கள் நாட்டு மன்னர்கள், எங்கள் நாட்டு ஆட்சியாளர்கள் எங்களை மனிதர்களாக பார்த்ததே கிடையாது, எங்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சம்பவத்தையும் சொன்னார்கள், நாங்கள் வேளாண்மை செய்வோம், விவசாயம் செய்வோம், விவசாயம் சூடாக வரும், அறுவடைகளை எல்லாம் சூடாக கொண்டு வந்து குவிப்போம், ஆனால் இறுதியாக அறுவடைகள் ஆட்சியாளர் வீட்டுக்கு செல்லும், நாங்கள் ஒருங்கையோடு வீட்டுக்கு வருவோம், இதுதான் எமது வரலாறு. எனவே மதிப்புக்குரிய அரபு சமூகமே, முஸ்லீம்களே, எங்கள் நாட்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நீதி எங்கள் நாட்டுக்கு தேவை என சொன்னார். மதிப்புக்குரிய சோழர்களே, ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு அதுதான் காரணமாக இருந்திருக்கின்றது. சொல்லி பார்த்திருந்தார் பலருக்கு பின்னாலும் வரலாற்றில் நீங்கள் எத்தனையோ பேரை பார்க்கலாம். இரண்டாம் உலகமாய் முதலாம் உலகமாயத்தை முடிந்தவுடன் இன்னும் இரண்டு புறவங்களை உலகம் தந்தது. ஒரு பக்கத்திலே ஹிட்லர், அடுத்த பக்கத்திலே முசோலினி. ஜெர்மன் நாட்டையும் அதேபோல இத்தாலி நாட்டிலும் அவர்கள் மிகப்பெரும் இராணுவத்தோடு காணப்பட்டார்கள். அவர்களை யாருமே எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரும் பலசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் விட்ட மிகப்பெரும் தவறு, இத்தாலியையும் ஜெர்மனியிலும் வாழ்கின்ற ஆரியர்களை தவிர உலகத்தில் வாழ்ந்த யாரையுமே அவர்கள் மனிதர்களாகத்தான் எல்லோரையுமே மிருகங்களாகத்தான் பார்த்தார்கள். சமாதானம் தேவையில்லை, மனிதர்கள் தேவையில்லை, முழு உலகமும் ஆரியர்களுக்கு என்ற கருத்தை அவர்கள் வீராவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். முசோலினி ஒரு கூட்டத்திலே பேசுகின்றான், அவனது வாளை தனக்கு மேலாத்துவத்தை சுத்தி சுத்தி பேசுகிறான். சமாதானம் என்பது தோழைகளின் கனவு. ஆயிரம் நாட்கள் சமாதான பூமியிலே வாழ்வதை விட மனிதர்களை சுட்டுக் கொள்கின்ற பூமியில் வாழ்வதை, ஒரு நாள் வாழ்வதை நான் மேலா கருதுகிறேன் என வீராக்கு பேசினான். அந்த ஹிட்லர் எங்கே போய்விட்டார்? முசோலினி எங்கே? அவர் உருவாக்கிய பாசிச கட்சி எங்கே? நாசிச கட்சி எங்கே? மதிப்புக்குரிய சோதனை, மதிப்புக்குரிய சோதனை, இந்த சம்பவங்கள் அதே போல உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எங்கள் நாட்டு நிகழ்வுகளையும் அழிக்க முடியாத பலசாலிகள் சொன்னவர்கள் இன்று எங்கே போய்விட்டார்கள்? இதற்கான காரணம் அல்லாஹால பலரை விட்டு வைப்பார். இது முஸ்லீம்கள் என்றோ முஸ்லீம் அல்லர்கள் என்றோ அல்லாஹால பார்க்கவில்லை. ஒரு சமூகத்தின் எதிர்ப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹாலுடைய ஏற்பாடுகள். எனவே மதிப்புக்குரிய சோழர்களே, நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கின்றோம், எமது ஊர்களை நேசிக்கின்றோம். இந்த நாட்டிலே நல்ல மனிதர்கள் வாழ்கின்றார்கள். என்னதான் சொன்னாலும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை நல்லவர்கள் தான், மோசமானவர்கள் சிறுபான்மை தான். ஆனால் அவ்வாறு பிரித்து பார்த்தார், இன ரீதியாக, பிரதேச ரீதியாக, மொழி ரீதியாக பிரிக்காமல் இந்த நாட்டு மக்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்தால் நாட்டிலே நல்லவர்கள் தான் அதிகமாக வாழ்கின்றார்கள். அந்த நல்லவர்கள் சேர வேண்டும் சோதனை. இந்த செய்தியை உரத்து பேச வேண்டிய ஒரு காலத்தில் தான் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் குரானை சுமந்தவர்கள், நாங்கள் பிரதேசவாதம் பேசுவதற்காகவோ இனவாதம் பேசுவதற்காகவோ அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்ட உம்மத் அல்ல. குந்தும் ஹைர உம்மத்தின் ஒஹ்ரிஜ பின்னால், மக்களுக்கு ஹைரை செய்ய வந்த உம்மத். ஹைர் என்றால் என்ன சோதர்களே? ஹைர் என்றால் மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கின்ற வேலைகள். ஹைருக்குரிய மொழிபெயர்ப்பு மா என்பவன்னா மனித சமூகத்துக்கு பயனளிக்க வந்த சமூகம் தான் நாங்கள். என்ன பயனை நாட்டுக்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம்? முஸ்லீம்கள் யார் என்றால் ஹைர உம்மர், யாருக்கு இன்னார் மனிதர்களுக்கு. ஹைர் என்பது மா என்பவன்னா மனித சமூகம் இம்மையிலும் மறுமையிலும் எதனூடாக எல்லாம் பயன்பெற முடியுமோ அத்தனையும் கொடுக்க வந்த உம்மர். இந்த உம்மர் இனவாதம் பேசிக் கொண்டிருப்பதற்காகவோ பிரதேசவாதம் பேசிக் கொண்டிருப்பதற்காகவோ வந்த உம்மத் அல்ல. நல்ல மனிதர்களோடு சேர்ந்து ஆக்கபூர்வமான வேலைகளை, நீதியை, நியாயத்தை, நாட்டை கட்டியெழுப்புவதை பற்றி கைகோர்த்து கொண்டு வேலை செய்ய வந்த உம்மத் நாங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கும் இதைத்தான் சொன்னார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபிமார்களுக்கு இட்ட கட்டளை இப்படி சொல்கிறான், وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا. நாங்கள் எங்களது கட்டளைப்படி தலைவர்களாக இருக்குமாறு நபிமார்களுக்கு சொன்னோம். وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ. அவர்களுக்கு நாங்கள் வழியாக சொன்னோம், ஹைராத்துகளை செய்கிறன. நபிமார்களுக்கல்ல தலைமைத்துவத்தை கொடுத்து சொன்ன வேலை என தெரியுமா? ஹைராத்துகளை செய்யுங்கள். ஹைராத்துகள் என்பது மனித சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய வேலைகள். அதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். அதைத்தான் நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னேன். அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினோம். அல்லாஹ்வின் தூதர் செய்த பணியும் அந்த ஹைராத்துகளை மனித சமூகத்துக்கு விட்டுவிட்டு சென்றதுதான். இன்னும் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்கிறார், ஈமான் கொண்டவர்களே ருகூ செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, வாஅபுது ரப்பக்கும் அல்லாஹ் இபாதத் செய்யுங்க. இன்னொன்னு சொல்றான், மனித சமூகத்துக்கு பிரயோசனம் அளிக்கின்ற மனித சமூகத்தின் எல்லா துறைகளிலும் மனித சமூகம் தலைநிமிர்ந்து வாழ்வதற்காக சந்தோஷமாக வாழ்வதற்காக விடயங்களை சொல்ல வேண்டிய கட்டி எழுப்ப வேண்டிய காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சமூகத்தின் அங்கத்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் அப்படியான ஒரு சமூகத்தை தான் உருவாக்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரின் விருப்பங்களும் அப்படித்தான் இருந்தது. அல்லாஹு தஆலா தனது தூதரை மார்க்கத்தை சுமப்பதற்கு ஒரு நபியை அல்லாஹு தஆலா தெரிவு செய்ய விரும்பி யாரை தெரிவு செய்தார் என பாருங்கள். நான் சொன்ன வரலாற்றிலிருந்து நீங்கள் எதை மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா இறுதி நபியை தெரிவு செய்ய விரும்புகிறார். அவர் உலகத்துக்கான நபியாக இருக்க வேண்டும். அதற்கு பொருத்தமானவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்து விட்டார். முதலாவது அவருக்கு வகி வருகிறது. இப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இஸ்ரா என்ற சூரா ஓதி காட்டுகிறாங்க. அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அவர் நபி பயந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நபிய மனைவி ஒரு செய்தி சொன்னதான் எங்களுக்கு முக்கியம். அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்க குடும்பத்தோட என்ன நடக்கிறீங்க? கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக வாழுகின்றீங்க, பிரச்சனைப்படுகின்ற மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றீங்க, மனித சமூகத்தின் விமோசனத்துக்காக வாழுகின்ற உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான்னு சொல்லி முதல் வகி வந்தபோது நபியின் மனைவி சொன்னாங்களே, இப்ப பாருங்க அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு யார தெரிவு செஞ்சான்? நான் என்னடா பாடுன்னு சொல்லி வணக்க வழிபாட்டுக்காக ஒதுங்கவரையா, மனித சமூகத்தின் விமோசனத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவரையா? அல்லாஹ் நபியாக அப்படி ஒருத்தன் தெரிவு செஞ்சான். எனவே தான் அவர் அந்த பணி அழகாக செஞ்சார். வரலாற்றில் ஒரு சம்பவம் நடந்தது. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அது ஸல்லல்லாஹு அலைஹி இருபது வயசாக இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். அது நபி 20 வயசு ஆகும் போது யமன் நாட்டிலிருந்து ஒரு வியாபாரி மக்காவுக்கு பொருள் விற்க வந்தார். அந்த பொருள்களை எல்லாம் மக்காவில் இருந்த ஆசிண்டு சொல்றவர்கள் வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு சொன்னார், உனக்குரிய பணத்தை தரமாட்ட, நீ என்னவும் செஞ்சு கொண்டு சொன்னார். அரபிகள் ஒரு பழமொழி அந்த காலத்தில் இருந்தது, உன்சுர் அஹாக்க லாலிமன் அவ் மதலூமன். அதாவது நீ உன்னடாளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், உங்க ஒரு காரணத்துக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும், உங்களோட இனத்துக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். அவன் அநியாயக்காரனா இருந்தாலும் சரி, அநியாயத்துக்கு உட்பட்டவனாலும் சரி. இப்ப வந்து பொருளை கொடுத்தார், ஊர் வியாபாரி தள்ளியை தர மாட்டேன் சொல்றாரு. வியாபாரிக்கு நம்பிக்கை, எனக்கு எதிராக யாரும் பேச வர மாட்டான், ஏ வந்தவன் அடுத்த நாட்டுக்கு அடுத்த ஊர்க்காரர், அடுத்த நாட்டுக்காரர். இவருக்கு அவநம்பிக்கை, அவ்வளவு பொருளையும் கொடுத்துட்டோம், கையில ஒரு தள்ளியும் கிடைக்கல. முடியுமானவரை கேட்டு பார்த்தார், அவன் சொன்னான் தரையலாது என்னத்தையும் செய்ய தர மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப அந்த மனிதர் வாரார், மக்காடு ஒரு மேற்று பயில ஏறு நின்று சொல்கிறார், இந்த ஊர்ல எந்த இளைஞரும் இல்லையா, எனக்கு நீதி பேசுறதுக்கு யாரும் இல்லையா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா? கேட்டத்தோட அங்கிருந்த சில இளைஞர்கள் உணர்ச்சிப்படுறாங்க, இதை உடக்கூடாது முடிவுக்கு வர. அவரெல்லாம் சேர்ந்து ஒரு அப்துல்லான்னு சொல்றான், அந்த வீட்டுல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்ல, 20 வயசுல அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. சுபைர்னு சொல்லுகின்ற குறைசி குல தலைவரோட சேர்ந்து போய் அவரோட போயிருந்தாங்க. அந்த மாமா குறையாயிருக்கும் அவரோட போயிருந்தாங்க. இப்ப அந்த கூட்டத்தை இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாங்க, இதுக்கு பிறகு அநியாயத்தை விடக்கூடாது, தள்ளிய வாங்கி அவன் கொடுத்துடணும். அடுத்த இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் கௌபாவுக்கு வந்து அந்த கால முறப்படி ஹஜரத் சத்களுக்கு தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில கைகள் எல்லாம் கழுவி கொண்டு ஹஜரத் சத் கையில கழுவி சத்தியம் பண்றாங்க. இதுக்கு பிறகு மக்காவுக்கு இந்த அநியாயத்துக்கு நாங்க எந்த இடம் கொடுக்க மாட்டோம். இப்ப இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆசிரியர் வீட்டுக்கு போறாங்க, பேசி சொல்றாங்க, நீங்க பணத்தை கொடுக்கணும். மக்கள் நடக்காத ஒரு சம்பவம் நடந்துக்குது. பயந்து போறார், தள்ளியை கொடுத்துட்டார். அவங்க துணிவு பெறாங்க, வந்து திரும்பவும் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. செல்புல் புது என்று சொல்லு, நோக்கத்தை எழுதுறாங்க. அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, நீதியை பாதுகாக்கிறது, ஏழைகள் பச்சைப்படுற ஆட்களுக்கு உதவி செய்யறது. இப்படி ஒரு இயக்கத்தை நோக்கங்கள் எல்லாம் வச்சு ஹெல்ப்ஃபுல் சொல்லுறது ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதுல அல்லாஹ்வின் தூதரும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க இருவர்களை இப்ப அல்லாஹ்வின் தூதர் நபியாக வந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, மக்காவுல அப்படி ஒரு இயக்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த இயக்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு பல சிறப்புகிற ஒட்டகங்களை கொடுத்தால் தான் மெம்பர் ஆக முடியும் என்று சொன்னால் நான் கொடுத்து மெம்பர் ஆக சொன்னாங்க. இதுதான் சொல்லுங்க, அந்த இயக்கம் முஸ்லிம்கள் இயக்கமா இருக்க மக்களுடைய அந்த இயக்கம், அங்கிருந்த வாழ்கள் உருவாக்கின இயக்கம், இயக்கத்தின் நோக்கம் நீர் நிலைநாட்டல், அநியாயத்துக்குட்பட்டவர்களை பாதுகாக்கிறார்கள். எனவே நபி சொன்னாங்க, இந்த அப்படி ஒரு இயக்கம் இன்றைக்கு இருந்தால் அந்த இயக்கத்தில் நான் என்னதான் மெம்பர்ஷிப் கட்டணமாக இருந்தாலும் அத்தனை கொடுத்து சேர்வேன்.
இது நான் விவரிக்கும் உடன் சொன்ன முக்கியமான செய்தி, சமூகத்தின் ஆக்கமும் அழிவும் என்ற செய்தி. ஒரு சமூகம் வாழ என்று சொன்னால், சமூகத்தின் இருப்பு பாதுகாக்கப்படும் சொன்னால், எங்களுக்கு குரான் தார செய்தியும் உலகத்தின் வரலாறும் இன்றைய நடைமுறைகளும் தரும் இந்த படிப்பினையும் என்றால், எந்த சமூகம் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தாரா கொடுத்திருக்கின்ற அறிவையும் ஆற்றலையும் உச்ச அளவுல பயன்படுத்தி மனித சமூகத்துக்கு தேவைகள் எல்லாம் இலகுபடுத்தி கொடுக்கின்ற ஒரு பணியை செய்ய ஆரம்பிக்கிறதோ அந்த சமூகம் உலகத்துல இருப்ப பாதுகாத்துக் கொள்ளும். அதே போல அதன் அடுத்த பண்புதான், மனிதர்கள் எல்லோரையும் மனிதர்களாக பார்த்து நீதி நேர்மை உள்ள சமூகமா இந்த சமூகம் வாழ்றோ, அந்த சமூகமும் உலகத்துல வாழ்றதுக்கான இருப்ப பாதுகாத்துக் கொள்ளும். இது ரெண்டும் இல்லாத போது அல்லாஹ் தாரா அப்படியான சமூகங்களை ஒரு குறித்த காலம் முற்று வைச்சாலும் கூட மதிப்புக்குரிய சோழர்களே, அந்த சமூகங்கள் அழிவை நோக்கி போய் ரோம சாம்ராஜ்யம் 1000 வருஷம் அல்லாஹ் தாரா காலத்தை கொடுத்தான், ஆனால் அந்த சமூகம் அழிஞ்சு போச்சு. இதே போல நாங்க எத்தனையோ சமூகங்களை பார்க்கிறோம், எத்தனையோ இயக்கங்களை பார்க்கிறோம், பார்வைக்கு வளர்வதை போல இருந்தாலும் அழிக்க முடியாத சக்திகள் மனிதர்கள் எல்லாம் நினைச்சாலும் உலக வளங்கள் எல்லாம் அவட கையில் இருந்தாலும் கூட அந்த சமூகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. இன்ன ரப்ப கலவில் விரித்தார் அல்லாஹால ஒரு வேடன் வேட்டைக்கிற இந்த மிருகத்தை குறிபார்த்திருப்பதை போல அல்லாஹால அனைத்தையுமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், பாதுகாத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றான். எனவே அல்லாஹால கால வழிபாடுகளோடு கொண்டால் உண்மையில் நாங்கள் எமது சமூகத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நான் ஆரம்பத்தில் தான் அல்ல அழைக்கிறான் கொண்டவர்களே, இருக்கும் நீங்க ரொக்கவு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, வேற எல்லா விவாதத்துகளை ஈடுபடுங்க, மதிப்புக்குரிய சோதர்களே, அந்த கிருஷ்ணனது நாங்க மாறும் பாருங்க. வானத்து வரைக்கும் சந்திரனுக்கு வடக்கும் ஒண்ணுதான், கிழக்கும் ஒண்ணுதான், மத்திய கிழக்கும் ஒண்ணுதான், அம்மாந்தோட்டையும் ஒண்ணுதான், உத்தரமும் ஒண்ணுதான், யாழ்ப்பாணமும் ஒண்ணுதான். அல்லாஹு தஆலா கொண்டு வர அந்த சந்திரன் முழு ஊரையும் ஒரு கண் கொண்டுதான் பார்க்க. இது மொழியால பிரிச்சு பார்க்கறது இல்ல, பிரதேசத்தால பிரிச்சு பார்க்கறது இல்ல, இனத்தால பிரிச்சு பார்க்கறது இல்ல, மதத்தால பிரிச்சு பார்க்கறது இல்ல. அந்த ரப்பை ஏற்றுக்கொண்ட நாங்க அந்த ரப்புடைய பண்புகள் சமூகமாக, அப்படி குரலுக்குற சமூகமாக, அதுதான் ஏக தீர்வுண்டு பேசுகிற சமூகமாக நாங்க செய்யணும். மதிப்புக்குரிய சோழர்களை, இந்த ஜித்வா நடத்துற நாங்கள் அதைத்தான் தீர்வாக நம்புகிறோம். இந்த நாட்டில் நாங்க என்னதான் வேலை திட்டங்கள் நடத்தாலும், ஜமாத்
முகவும் விரும்புவது முஸ்லீம் சமூகத்தின் ஒற்றுமை விரும்புற மாதிரியே இந்த நாட்டில் ஐக்கியம், இந்த நாட்டில் தேசம் கட்டியெழுப்பப்படணும், சமூகம் ஒற்றுமை பெறணும், இதைத்தான் நோக்காக கொண்டுதான் நாங்கள் செய்கிறோமே ஒழிய இப்படியான ஒரு பணிக்காகத்தான் விஜித்துமாக்கினூடாக உங்களையும் அழைக்கிறோம். நீங்க எங்களோடு இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி எந்தைக்கும் விடிவுக்கான பணியாக, சமூகத்தின் இருப்புக்காக பணியாக குரான் இருந்தும் நபிமார்களோட வரலாற்றில் இருந்தும் வரலாற்று பாடங்கள் இருந்தும் நாங்கள் சொல்ல வந்த செய்திதான். நாங்கள் மனித சமூகத்தின் உண்மையான விமோசனத்திற்காக வாழ்வதற்காக எங்களுடைய அறிவையும் திறமைகளையும் பயன்படுத்திக் கொள்வோம். அதே போல மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், மனிதத்தை பாதுகாப்போம், மனிதர்களுக்கு மத்தியில் நீதியை செலுத்துவோம். நீதிக்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கிற முக்கியத்துவத்தை குரான் உரையாளர்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க. அல்லாஹுத்தாலா எந்த அளவுக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாண்டா, ஒரு சமூகத்தில் நீதி இருக்குன்னு சொன்னால் அந்த சமூகம் முஸ்லீம் இல்லாத சமூகமாக இருந்தாலும் அல்லாஹுத்தாலா அந்த சமூகத்துக்கு வாழ்வை கொடுப்பான். ஒரு சமூகம் அநீதியான சமூகமாக இருக்குன்னு சொன்னால் அந்த சமூகம் முஸ்லீம் சமூகமாக இருந்தாலும் அல்லாஹுத்தாலா அந்த சமூகத்தை அழிச்சு போட்டுவான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், அல்லாஹ் தூதர் ஒருமுறை ஒரு பெண்ணுக்காக பரிந்து பேசுவார்கள் சொன்னாங்க. இதுக்கு முன்னுக்கு அதாவது ஒரு பாத்திமான ஒரு பெண் கலவுறதுக்காக ஒரு சாதி வந்தார், பரிந்து பேச வந்தார். மேல் குடும்பத்தை சேர்ந்த பொம்பளை பிள்ளைல இதை கைவிட்டுனா அந்த குடும்பத்தில மான மரியாதை எல்லாம் பேசிருமே, கொஞ்சம் மறைச்சா என்னன்னு கேட்டு அல்லாஹ் தூதர் மிக கண்டிப்பாக சொன்னாங்க. இதாலதான் முன்னுக்கு இருந்த சமூகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அல்லாட சத்தியமாக என்னோட மகள் பாத்திமாவாக இருந்தாலும் கலவழைச்சா கையை வெட்டியே தீருவேன், அநீதியான சமூகம் அழிந்து அல்லாஹ் தூதர் சொன்னாங்க. எனவே மதிப்புக்குரிய சோதனை இந்த விடயங்களை நாங்க பாடங்களாக பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹால நிஜித்துமாயின் ஊடாக இந்த செய்திகளை எங்கள் உள்ளங்கள் ஆழமாக பதித்து இதற்காக பணிபுரியக்கூடிய மனிதர்களாக அல்ல எங்களை அழைத்து வைக்க வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.